ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: திரு கண்ணப்ப நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
தீபமா மரங்களாலும் அல்ல, தீபமரம்னு ஒண்ணுண்டான். அந்த மரம் இரவுல நல்ல ஒளி தருமா, அது இருக்கு அப்படிங்கறதெல்லாம் அந்த வனத்தில் அங்கேயே இருப்பது சொல்ல முடியும். மந்திகள் மூளையில் வைத்த மணி விளக்கு ஒளிகளாலும், இந்த குரங்குகள் என்ன பண்ணுமா, சிறுச்சில மணிகளை அங்காங்க கிடக்கிறத கொண்டா தன்னுடைய தான் இருக்க கூட்டுக்குள்ள வைக்குமா, அந்த ஒளி வேற அது பாட்டு கிடைக்குமா. இயற்கையான மரத்தின் ஒளி, இந்த குரங்குகள் வைத்திருக்கிற மணிகளின் ஒளி, ரெண்டு. மூன்றாவது இந்த ரெண்டு மட்டும் நின்னா ஏது சாதாரண இலக்கிய புலவர் தான் சேர்க்கிறாரோ, இனி வருகின்ற ஒன்றினால் தான் அவருக்கென்ற ஒரு தனி இலச்சினை, தனி இலச்சினை சேக்கடாருக்கென்று அமைந்த ஒரு தனி இலச்சினை. ஐந்து மாறு அடக்கி உள்ளார் அரும் பெரும் ஜோதியாலும், ஐந்தும் ஆறு அடக்கியுள்ளார். உரன் என்னும் தோட்டியால் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைத்திற்கு ஒரு வித்து. திருவள்ளுவர் இந்த ஐந்து பொறிகளையும் எவன் ஒருவன் உரன் என்னும் தோட்டியால், திண்மைங்கிற அந்த தோட்டியினால இந்த ஐந்து பொறிகளாகிய யானைகளை அடக்குகிறவன் இருக்கானே, அந்த ஆள் ஒரு பெரிய விதப்பா விதையினர். எங்க போட்டா முளைக்கும்? ரத்தனகிரியிலயோ இந்த மண்ணுலகத்திலேயோ போட்டா முளைக்காது, போட வேண்டிய விதையல்ல. பின் எங்க என்ன? வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து, புண்ணிய உலகம் என்று சொல்லுகின்ற அந்த அந்த நிலத்துல போடுற வித்துடா வித்து. அது இங்க இருக்குது. இந்த வித்து எங்க போய் முளைக்கும்? இங்க எல்லாம் முளைக்காது. உரன் என்னும் தோட்டியால் ஓரைந்தும் காப்பான், இங்கேயா முளைப்பான்? அங்க போய் முளைப்பான். திருவள்ளுவர்லவா, திருவள்ளுவர்லவா, வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து. அந்த மாதிரி இந்த ஐந்தும் அடக்கி இருக்கிறார்கள். ஐந்து பொறிகளும் அவங்க முகத்திலிருந்து அப்படி ஒளி தானா ஒண்ணு வருமா. இதே போல இன்னொரு ஆறு இருக்கு. இது ஐந்து அடக்கிறது, ஆறு அடக்கிறது. அது என்னது? திருவள்ளுவர் சொன்னதுதான், குற்றம் கடிதல்ங்கிற அதிகாரத்தை கொண்டு வச்சார். இது இங்க வச்சார். எத? கடவுள் வாழ்த்துல. அது கூட குற்றம் கடிதம் வச்சாரு. செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமிதம் ஏத்து. இன்னொரு குரல் இருக்குது. இவரலும் மான் பிறந்த மானமும் மானா உகையும் ஏதம் இறைக்கி. ஆறு குற்றம், ரெண்டு குரல்ல என்னன்னே வழங்கல் அல்லவா. இவரலும் இவரலும் மான் பிறந்த மானமும் சிவசிவ மானா உகையும் மக்கு பயவலா. இதுக்கெல்லாம் ஒரே எல்லாமே எப்படா தெரிஞ்சுக்க போறீங்க? எப்படி தெரிஞ்சுக்க போறீங்களோ? என்னதான் படிப்பானுடோ? ஆண்டவன் தான் கேட்கணும். எந்த எம்மேவாருக்கிட்டும் எது மான் மானத்துல ரெண்டு மானம் சொன்னாரு. மான் பிறந்த மானம் சீக்குவல் டு மானங்கட்ட மானம். திருவள்ளுவருடைய சொல் மான் பிறந்த மானமும் மானா உவகை. ஒரே இல்லாம படிக்க முடியுமாப்பா? ஏண்டா உலகத்தை குடிக்கி குறிச்சுடாக்குறீங்க? இந்த குரல்லாம் வேணாம். நாளைக்கு எது தெரியலையே வேணான்ட்டு குற்று. இந்த ஆறு வகையான குற்றம். அப்ப மான் பிறந்த மானம்னா மானங்கட்ட மானம், அப்ப மான்புடைய மானம். அப்ப மானத்துல ரெண்டு வகை பிரிக்கிறார் திருவள்ளுவர். தான் பிரித்திருக்கிறார். இதை பரிமையழகர் தான் விளக்கி இருக்கிறார். போய் பாருங்க. சென்று தொடுமீன்கள் என்று வந்தா என்னும் எங்கள் பரிமையழகர் உரை. ஐந்து ஆறு அடக்கி உள்ளார். இந்த ஐந்து பொறிகளையும் ஆறு விதமான குற்றங்களையும் அடைக்கினவர்கள் இருக்காங்களே, அவங்க முகத்திலும் உடம்பிலும் இருந்து ஒரு ஒளி வரும். அந்த மாதிரி ஞானியர்கள் காலத்திலே பல பேர் இருப்பதனால அவருடைய ஒளியினாலும். ஆகவே இதில் மூன்றில் இரண்டு எல்லா கவிஞர்களும் சொல்வார்கள். எது? தீபமா மரங்களாலும். எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க போங்க சார் அப்படிங்களா? மந்திகள் முடையில் வைத்த மணிவிளக்கு ஒளிகளாலும், அது கூட எல்லா பரவனும் சொல்லியிருப்பான் பொய்யா. ஐந்து மாறு அடக்கி உள்ளார் அரும் பெரும் ஜோதியாலும், எந்த யார் திருக்காலத்தி மலையினில் இர ஒன்றில்லை. இந்த இரவு நேரம் இந்த மாதிரி இருட்டுங்கிறதே இருக்காது எங்க காலத்தில் என்றெல்லாம் சொல்லி, வருங்கரை பொழுது நீங்கி மல்கிய யாமம் சென்று, யாமம் சென்று சுருங்கிட அறிந்த புள்ளின் சூழ் சிலம்பு ஓசை கேட்டு. அப்பதான் என்னாச்சு? அப்படி அப்படி நின்று கொண்டே இருக்கிறார். அப்ப என்னாச்சுன்னு கேட்டா, ஆங்காங்க இருக்கிற பறவைகள் கூவின பூங்குயில் கூவின கோழி குருகள் இயம்பின இயம்பின சங்கம். அங்க கூட அருமைப்பாடா திருவாசகம் தான் அருமைப்பாடா இருக்குது. இப்ப பொழுது புலந்ததுங்கிற உணர்ச்சி எதுக்கு முதல்ல வருது? கூவின பூங்குயில் குயில்களுக்கு வருது. கூவின கோழி ஏன்னா குயில் ஓசை நீங்க எங்க கேக்குறீங்க, சோலையை சூழ்ந்திருந்தா தானே, எல்லாம் தான் மரத்தெல்லாம் வெட்டிவிட்டுமே எப்படி சோலை சூடும். நாம் தேவையற்ற காட்டை விட அதை நுகர்ந்து கொண்டு இயற்கை நமக்கு தேவையான பிராணவாயு தான் தருது அப்படின்லாம் விஞ்ஞான உலகம் சொல்லுது. நமக்கு வேண்டாத கரிமல வாயு தான் சாப்பிட்டுட்டு நமக்கு வேண்டுகின்ற பிராணவாயுவை தருது. வெற்றமே அப்புறம் எப்படி உருப்படும், மழையும் பெய்யாது இந்த இயற்கை காற்றும் வராது போச்சு. அதனால அல்லவா சோலைகளையது நமக்கு ஒண்ணு ஒன்றும். ஆகவே குயில் பத்தி ஓசை கேட்காது, நம்ம வீட்டுல கோடி இருக்காது, கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் ஈயம்பின, குருகுகள் எல்லாம் கூட முழித்துதான். அப்புறம்தான் ஆங்காங்க இருக்கிற விநாயகர் கோயில்ல சிவங்கோயில்ல ஈயம்பின சங்கம் விளங்குதா. இப்ப எதுக்கு புத்தி முதல்ல இருக்குன்னு, ஏ கோழி கூவிட்டது எந்திரானா அப்படின்னு அது கூவினதை பார்த்து எந்திரிக்க வேண்டியதே தவிர நமக்கு ஆறறிவு அதுக்கு எத்தனை அறிவோ அப்புறம் பார்த்துங்க. ஆகவே நம்ம மூளை எவ்வளவு மூளைன்னு நமக்கு வந்து கடியாரம் இருந்தாதான் நம்ம மூளையே செலவாவடி ஆகுது. துணைக்கருவியின்றி வாழ முடியாத ஜென்மம் நம்ம ஜென்மம், இயற்கையோடு இணைந்த வாழ வேண்டிய ஜென்மங்கள் அதையெல்லாம் அருமையா வாழும். ஆகவே கோழி கூவதும் குருகுகள் கூவதும் கண்டுதான் நாம் சங்கு ஊதுகிறோம், விடிஞ்சு போச்சுங்கிற உணர்வே நமக்கு வருது. அப்போ நமக்கு கீழே இருக்கிற அறிவில் குறைவுடைய உயிர்களுடைய அந்த இயற்கை சூழல் உணர்வு நமக்கு இல்லைதான். அதனால் இங்கே இது மாதிரி இருக்கின்ற பொழுது அறிந்த புள்ளின் சூழ்சிலம்பு ஓசை கேட்டு கருங்கடல் என்ன நின்ற கந்துயிலாத வீரர். இவரும் கருப்பு தான், யாரே கண்ணப்பெரும். கருங்கடல் என்ன நின்ற ஒரு கண்ணங்கரியர் அல்லையாண்டமைந்த மேனி சீக்குவல் டு இது அல்லையாண்டமைந்த மேனி தான். அப்படிப்பட்ட அந்த கருமையாக நிறமுடைய அந்த இவர் கண் துயிலாத வீரர். அங்கேயும் அங்கே என்ன சொன்னார், வில்லை ஊன்றிய கையோடும் பெய்துயிர் போடும் வீரர் கங்குல் எல்லை காண்பளவும் நின்றான் இமைப்பிலன் நயனம் என்றான். அங்கேயும் வீரன், இங்கேயும் வீரர், கண் துயிலாத வீரர். அங்க நகர ஒற்று போட்டார் இலக்குவனானதுனால, இங்க கண்ணப்பர் ஆனதுனால நகர ஒற்று போட்டார் வீரர், கண் துயிலாத வீரர். இப்படி எல்லாம் சொல்லி அரும்பெரல் தம்பினாரானுக்கு அமுது கொண்டணைய வேண்டி ஏறுகால் பன்றியோடும் இருங்கலை புனமான் மற்றும் வேறு வேறு இனங்கள் வேட்டை வினைத்தொழில் விலகினாலே ஊறுசை காலம் சிந்தித்து உருமிக தெரியா போதில் மாரடு சிலையும் கொண்டு வள்ளலை தொழுது போந்தார். இப்பொழுது அந்த விடிய கால நேரம் வந்த உடனே இவருக்கு பெருமானுக்கு பசி வந்ததும் இல்லையோ, இவருக்கு அவர் மேல பசி வந்தது. ராத்திரி மணி நேற்று சாயந்தரம் 5 மணிக்கு சாப்பிட்டது ஆண்டவன், இப்ப 5 ஆகி போச்சே, 12 மணி நேரம் ஆயிட்டுதே, இனி பசி தாங்க மாட்டார் பெருமான் என்று சொல்லிவிட்டு அந்த கூவலி கோழி கூவன உலாத்திரத்துல பொழுதும் புலந்த விட்டதுனாலே கிடுகிடுன்னு கீழே இறங்கிட்டு இறங்கினா இது இறங்குது கதிரவன் அப்படி தோன்றுகிற. அது கதிரவன் தோன்றுகின்ற பொழுது எய்காட்டின் மாவளைக்க இட்டுகிறந்தறியெடுத்து கைகாட்டுவான் போல கதிர்காட்டி எடும். ரொம்ப அருமை. ஏன் அந்த கதிரவன் தோன்றினாரு, இவர் கீழே போயிருந்து நேத்து வந்து சாப்பாடு ஏற்கனவே இவர் வந்து அடித்து அந்த காடன் வந்து பக்குவப்படுத்தினது, இன்னைக்கு அந்த மாதிரி ஆள் இல்ல, இவரே வேட்டையாடி இவரே அதை பக்குவப்படுத்தி இவரே எடுத்துட்டு வரணும். அதனால பார்த்தானா சூரியன் இருட்டுல போய் எப்படி வேட்டையாடுவாரு எப்படி பக்குவப்படுத்துவாரு, பெருமானே என்னுடைய கதிரை காட்டுகிறேன் நீங்க போங்க நீங்க போங்க என்று அவன் கதிர் காட்டுவான் போல கதிர் காட்டினான் சூரியன். எனவே விடிந்தது கீழிறங்கினார் சென்றார். எய்திய இப்படி இவர் போகும்போது சிவகோச்சாரியார் என்ன பண்ணார், அங்க ஒரு ஆள் விடாமல் அந்த பார்ப்பான் ஒரு ஆள் சொன்னாரே என்ன செய்தார், அவர் வந்து நீராட்டி 2 பச்சிலையும் பூவும் விட்டு கையில ஒரு உணவு ஊட்டி வாயினால் சிலவற்றை பறைவார் என்று சொன்னார். அந்த ஆள் பார்த்து அவர் விடிந்தா உடனே வந்தவர், அவர் நேற்று மத்தியானம் வழிபாடு செய்தவர், காலையில வழிபாடு செய்தவர், இன்றைய காலையில எடுத்துக்கொண்டு அங்கிருந்து வருகிறாராம். எய்திய சீராகமத்தில் எம்பிய பூசணிக்கேற்ப கொய்த மலரும் புனலும், அருமையான மலர் புனல் தண்ணீர் முதலான கொண்டணிந்தார், முதலான கொண்டணிந்தார். என்ன முதலான, மலரும் நீரும் சொல்லிவிட்டு முதலானங்கிறார். நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா ரெண்டுக்கும் முதலானன்னு உரை பண்ணணும். மலருக்கு முதலானன்னு சொன்ன பல்வேறு மலர்கள், இந்த மலர்களிலே 4 வகை மலர்கள் என்று சொன்னது நம்முடைய சேக்கிலா பெருமான் தான். எங்க சொன்னார், முருகநாயனார் வரலாற்றுல, முருகநாயனர் மரத்திலிருந்து பறிக்கிற பூ, செடியொடிகள் இருந்து பறிக்கிற பூ, இல்ல தண்ணியில இருக்கிற பூ, தரையில படர்ந்து இருக்கிற பூ, பூக்களில் 4 வகை. இப்ப மரத்துல இருக்கிற பூ, அப்புறம் செடிகொடிகள் இருக்கிற பூ, இன்னொன்று தண்ணியில இருக்கிற பூ, தன் தரையில படர்ந்திருக்கிற பூ, கோட்டுப்பூ, கொடிப்பூ, நீர்ப்பூ, நிலப்பூ என்று சொல்லி நால்வகை மலர். எனவே இங்கே மலரும் என்று சொன்னார் அந்த நால்வகை மலரும் அடங்க. நீரும் என்று சொன்னார் முதலான என்ன நீர் முதலான, கொஞ்சம் சந்தனம், கொஞ்சம் பால், எண்ணெய், ஏன்னா அபிஷேகத்துக்குரிய பொருள் அல்லாமல்ல, அதனால மஞ்சன திருமஞ்சனப்பொடி இத்தியாதிகள்லாம் இது முதலான. எனவே இவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்த மை தடையும் கண்டத்து மலை மருந்தை வழிபாடு செய்து வரும் தவமுடைய முனிவர் சிவகோச்சாரியார் என்ற பெயருடையவர் வந்து திருமலையின் கண் வானவர் நாயகர் மருங்கு சிந்த நியமந்தோடும் நியமத்தோடும் செல்கின்றார். வானவர் நாயகர் மருங்கு சிந்த நியமத்தோடும் செல்கின்றார். இந்த ஆதிசைவர்கள் வழிபாடு செய்கிறார் என்று சொன்னால் ரொம்ப கடினம், மிக கடினம். முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன் என்று நம்முடைய சுந்தரமூர் சுவாமிகள் தொகையடியார்கள் யார சொன்னார், சிவாச்சாரியார்களே ஒரு பக்கம் முப்போதும் திருமேனி தீண்டுவார், மூன்று பொழுதும் காலை நண்பகல் மாலை ஆகிய மூன்று பொழுதும் திருமேனி தீண்டுவார், பெருமானுடைய திருமேனியை தேண்டி வழிபாடு செய்கின்றவர்களுக்கு அடியேன் என்று சொல்லுவேன். அப்ப அந்த காலையில் அந்த பெருமானுடைய திருமேனியை தீண்டும்னு சொன்னா என்ன செய்யணும், குறைந்தபட்சம் விடியற் காலம் மூணு மணிக்காவது எழுந்திருக்கணும், எழுந்தாதான் நீராடி நீரும் ஆடி தங்களுடைய வீட்டில செய்ய வேண்டிய சிவ வழிபாடெல்லாம் செய்து முடித்து பிறகு இங்கே வரணும் திருமேனி தீண்டுவதற்கு. சிவ சிவ மூணுல இருந்து நாலுக்குள்ள நிச்சயமாக தன்னுடைய அந்த காலை கடன்களை முடித்தார் என்றால் நாலுல இருந்து ஐந்தரை மணிக்குள்ள சிவ வழிபாடெல்லாம் முடித்து விட்டு அஞ்சரை அஞ்சு ஐம்பதுக்கு வந்து திருமேனியை தீண்டணும். வீட்டில் தன்னுடைய சிவ வழிபாடு செய்யாமல் இங்க திருமேனி தீண்டக்கூடாது, அதோட நிப்போம் மேல போவான். எனவே நியமத்தோடும் அந்த நியமத்தோடும் செல்கின்றார். திரு முன்பு வெந்த இறைச்சியும் எலும்பும் கண்டகல மிதித்தோடி. இப்ப இதை ஒளிய ஒளியில காட்டலாம். இப்படியே நேர இதோ காலத்தி மலை எல்லாம் எடுத்துக்கொண்டு போகிறார். அப்படி போனார், இதோ திரும்பி பக்கத்துல கீழே கிடக்குது என்ன இருக்கு, சிவ சிவ. இது வரைக்கும் என்னன்னு கேட்டா நல்ல தண்ணீர் தெளிச்சு கூட்டி நிலை பெறுமாறின் நுதியேல் நெஞ்சே நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்கும் இட்டு பூமாலை புனிந்தேத்தி புகழ்ந்து பாடி என்றெல்லாம் சொன்னார் ஞாபகாசர். அது ஏற்பட்ட இடம். எனவே இங்க ஒரு இந்த செருப்பு விருப்பு அந்த மாதிரி இடமே இருக்காது. ரெண்டாவது இந்த மாதிரி ஒரு எலும்பு மற்ற தசை திரள் இங்கெல்லாம் கிடைக்காது. இங்க இவர் சாப்பிட்டது போக இப்படி கீழையும் போட்டிருக்கார், அவ்வளவுதான் அவரால் முடிஞ்சது. இதை பார்த்தார், பார்த்தவன காலெல்லாம் என்னன்னு கேட்டா உடனே அந்த ஆடையை மேலும் சுருக்கி கொண்டு அதெல்லாம் தாண்டி வீண்டி போனாராம். போனா இறைச்சியும் எலும்பும் கண்டகல மிதித்து ஓடி இந்த அனுச்சிதம் கேட்டேன் யார் செய்தார் என்றடிவார் மேவ நேர் வார வரஞ்சா வேடுவரே இது செய்வார் தேவ தேவேசனே திரு முன்பு இது செய்து போவதே இவ்வண்ணம் பூதநீர் திருவுள்ளம் ஆவதே என பதறி அழுது விழுந்து அலமந்தார். அவருக்கு என்ன பெருமானி இங்க யாரு இப்படி செய்வார், இது மாதிரி யாரும் செய்ய மாட்டார்களே, ஒரு கால் இந்த மாதிரி மேல மலையில ஏறணும்னு சொன்னா வேடுவர்கள் தான் ஏற முடியும், யாரோ இந்த மாதிரி ஒரு பாவிகள் இங்க வந்து செஞ்சுட்டு போயிருக்காங்க, சிவ 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 என்று சொல்லிச்சிருக்க. பொறுப்பினில் எடும் சுடர் கொடுந்தின் பூசனையும் பூ இருப்பதனியன் என்ற இறைச்சி எலும்புடன் இலையும் செருப்படியும் நாயடியும் திருவலகால் மாற்றிய பின் செருப்படியும் நாயடியும் இதுவரைக்கும் நாய் கூட வந்ததுன்னு சொன்னாரோ இல்ல, இப்ப திடீர்னு என்ன சொல்றார், அவர் காலில் போட்டிருந்தது என்னமோ அது அந்த இது இருக்கும் திடீர்னு நாயடியும் எங்க வந்தது, சஸ்பென்ஸ்ல வைக்கலாம்ங்களா, கொஞ்சம் கடினம். கண்ணப்பரை பற்றி பதினோராம் திருமறையில இரண்டு பெரியவர்கள் பாடியிருக்கிறாங்க பதினோராம் திருமறையில, அதுக்கு என்ன பேர் தெரியுங்களா, கண்ணப்ப தேவர் திருமரம் என்று பெயர். ரெண்டு நூல் பாடியிருக்காங்க, கல்லாடர் ஒருவரும் நக்கீர ஒருவரும். இந்த கண்ணப்ப தேவர் திருமரம் இருக்குதே அதோடு இந்த கண்ணப்பருடைய வரலாற்றையும் நீங்க ஒத்து நோக்கினால் பல்வேறு அரிய செய்திகள் அதுல இது ஒன்று. அந்த கண்ணப்ப தேவர் திருமரத்துல இந்த கண்ணப்பர் செல்லுகின்ற பொழுது உடன் நாயும் ஒன்று வந்தது என்று. ஆதலால் சேக்கிரார்த்தம் முன்னிருந்த பெரியவர்கள் ஆதலினாலும் பதினோராம் திருமறை குறிப்பாதலினாலும் எப்படி வைச்சார், செருப்படியும் நாயடியும் என்று வைத்தார். ஆகவே இதற்கு முன்னேறின நூல்கள் இந்த பெரிய கண்ணப்பரை பற்றி பேசியிருக்கு பதினோராம் திருமணத்தில். கண்ணப்பர் நினைக்கின்ற போது அவர் இந்த நாய் நினைச்சாலும் இந்த அப்படிப்பட்ட நாய் இது ரொம்ப அருமை. நாலடியார்ல தானே சொன்னார், யானை அணையவர் நட்புரி நாயனை யார் கேண்மி கடி குழல் வேண்டும், நாய் போல இருக்கவங்க நட்பு வச்சுக்கிட யானை மாதிரி இருக்கவங்க நட்பு வேணாம். ஏன் சாமியினர், யானை அறிந்தறிந்தும் பாகனையே கொல்லும், நீ அவன் கவலங்கோலமா கொடுப்பான் என்னைக்கோ ஒரு நாளைக்கு குத்திருப்பான், அதை மனசுல வச்சுக்கோ, இந்த கவலத்தை கொடுத்தது மறந்துருக்கும். இந்த நாய் என்ன பண்ணும்னாரு, ரெண்டு நாளைக்கு முன்ன பிஸ்கட் துண்டு போடுறது, இன்னைக்கு வந்து வச்சுங்க. ஆமா, அன்னைக்கு ஞாபகத்துல இன்னைக்கு வரியான ஒரு குச்சி எடுத்து ஒரு ஒரு கத்தி எடுத்து குத்துனா கூட ரத்தம் சொட்டும். ஆனால் ரெண்டு நாளைக்கு போட்ட அந்த முன்ன பிஸ்கட் துண்டு நினைக்குமா? எரிந்த வேல் மெய்யதாய் வால் குடைக்கும் நாய். சமண முனிவர்கள் என்னதான் இங்கேயும் இருக்கிறவங்க இப்படி ஒண்ணு பாருங்க. அப்ப திருக்குறள் படிக்காததான் நாய், கொன்றன்னை என்ன செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ளக்கெடும். சார், ஒரு காலத்துல எனக்கு என்னமோ போனா ஆதரிச்சார் முத்துக்கிறேன், ஆனா இன்னைக்கு எனக்கு பண்ற தீங்கு இருக்குது, இதை விட அவர் என்ன கொலையே பண்ணிவிடலாம். அதுக்காக நினைக்காதடா. அன்னைக்கு என்ன பண்ணார், அன்னைக்கு என்ன பண்ணார், அதையே நினைவு. கொன்றன்னை இன்னா செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்று அது உள்ள கெடும். இதை நீக்கணும். இந்த பண்பு மக்களுக்கு சொன்னது ஏற்கிறமோ இல்லையோ, நாய் ஏற்குதுங்கிற நாளையார், நாய் நாய் ஏற்குது. பிஸ்கட் துண்டு போட்டது இவர் தான், இன்னைக்கு கை கை குச்சி எடுத்து குத்துனது இவர் தான். ஆனா எதை நினைக்கிறது, குச்சி எடுத்து குத்துனதை மறந்து பிஸ்கட் துண்டு போட்டது நினைக்குது. கொண்டன்ன என்ன ஆசையினும் அவர் செய்த உண்டு நண்டு உள்ளது. பரவாயில்ல, நாய் வந்த வரைக்கும் நல்லது. இன்னொரு விதமா சொன்னா பைரவர் வந்தாருன்னு கூட சொல்றது உண்டு. ஏன்னா பைரவர் வாகனாது. சரி, இப்படியாக இவர் உடனே செய்தார், அது வேற்றையெல்லாம் எடுத்தார், எடுத்ததெல்லாம் மாற்றி விட்டு மீண்டும் தான் எப்படி செய்யணுமோ அது மாதிரி பணிந்தெழுந்து தனி முதலாம் பரநின்று பன்முறையால் துணிந்தமரை மொழியாலே துதி செய்து சுழத்திங்கள் தனிசரை முடைக்கற்ற அங்கனரை விடைகொண்டு தனிந்த மன திருமணிவர் தபோபனத்தினரை சார்ந்தார். அவர் என்ன பண்ணுவார், இந்த பவித்திரமாம் செயல் செய்து அது ஒரு சமய சொல், சமய சொல். இந்த மாதிரி ஒரு இருக்க வேண்டாத இருக்கத்தகாத பொருள்கள் எல்லாம் இருந்துன்னு சொன்னா அதை எடுத்து விட்டு சில நல்ல மந்திர மொழிகளால சொல்லி அந்த இடத்தை புனிதப்படுத்தணும். அதுக்குதான் பவித்திரம்னு பேர். இப்போ நமக்கு பெரிய திருக்கோயில்களிலே ஆணி ஆடி மாதங்களிலே பவித்திரோற்சவம் நடத்துறாங்க. பவித்திரோற்சவம் ஏன்னு கேட்டா, இதுக்கு முன்னே சிற்சில கோயில்ல சிற்சில முறைகள், சிலது பங்குனி மாசத்துல பிரம்மோற்சவம் நடக்கும் 12 நாள் விழா, அது சிலது சித்திர மாசம் நடக்கும், சிலது வைகாசி மாசம் நடக்கும். எப்படியோ பெருமான் திருமேனி ஊரெல்லாம் போய் வந்திருக்கும், சுத்தி வந்திருக்கும். அப்படி வந்த திருமேனி அன்னைக்கு கொண்டாந்து வச்சிருப்பாங்க உள்ள. ஆண்டுக்கு ஒரு முறை இந்த திருமேனிகள் எல்லாம் எல்லாவற்றையும் வைத்து அதுக்கு நல்ல நீரா புனித நீராட்டி பாலாபிஷேகம் செய்து அந்த நல்ல மந்திர விதிகளினாலே தூய்மையும் அதற்கு உண்டாக செய்து மீண்டும் அந்த இருக்கையில கொண்டு வைப்பாங்க. அதுக்கு என்னன்னு பேரு, பவித்திரோட்சவம் என்று பேர், தூய்மை செய்தல் என்று பொருள். இதைத்தான் நம்முடைய மயிலாப்பூர்ல பாடிய பதியத்துல, ஏமா நீ அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாயி, ஏமா நீ அடியவர்களுக்கெல்லாம் ஓடி ஓடி பருமாறுவியம்மா, இன்னைக்கு நாளைக்கு திருவிழாமா அடியவர்கள்லாம் வருவாங்கம்மா, நீ ஓடி ஓடி பருமாறவ போறாம இப்படி எல்லாம் இன்னைக்கு போயிட்டியம்மா, போவியா நீ, வந்துருவோம்மா, வந்து நீயும் பருமாறுவோம்மா என்று அருமையா நம்முடைய ஞானசம்பந்தர் பாடுகிறார். அதுல பல்வேறு மார்கடி நீர் மார்கடி திருவாதிரை காணாதே போதியோ பூம்பாவாய், மாசி கடலாட்டு காணாதே போதியோ பூம்பாவாய், பங்குனி உத்திர நாள் காணாதே போதியோ, அதாவது 7ஆம் நூற்றாண்டு என்ன விழாக்கள் நடந்தன என்பதை பற்றி தொகுப்பு இந்த திரு இந்த பசுல தான் சொல்லிவிட்டு, பெருஞ்சாந்தி காணாதே போதியோ பூம்பாவாய், இந்த பெருஞ்சாந்தி காணாதே என்று ஒரு தொடர்வு. இதற்கு முன்னெல்லாம் ஒரு 20 ஆண்டுக்கு முன்னெல்லாம் பெருஞ்சாந்தின்னா கும்பாபிஷேகம் குடமுழுக்கு விடான்னு எழுதணும் உரை. இப்ப அதை விட்டுட்டு பெருஞ்சாந்தி, ஏன்னா கும்பாபிஷேகம்னு சொன்னா ஏறத்தால 12 ஆண்டுக்கு ஒரு முறை தான் கும்பாபிஷேகம் நடக்கும். ஆனா இவர் பெருஞ்சாந்தி காணாதே போதியோன்னு சொல்லும் போது ஆண்டுதோறும் நடக்கிற விழாக்களை சொல்லிட்டு இருக்காரு. திடீர்னு ஆண்டுதோறும் சொன்ன விழாக்களை விடுத்து 12 ஆண்டுக்கு குடமுழுக்கு சொல்வாரா, சொல்ல மாட்டார். பின் என்ன, இந்த பெருஞ்சாந்தி என்பது ஆணி ஆடி மாதங்கள் நடங்குற இந்த தூய்மை செய்கின்ற விழா இருக்கு பாருங்க, இது பெருஞ்சாந்தி காணாதே போதியோ பூம்பவாயி என்று உரை சொன்னார். அறிதோறும் அறியாமை கண்டத்தால் என்பது. இதெல்லாம் அண்மை காலத்துல வாழ்ந்த பெரிய பெரியவர்கள் கொஞ்சம் அந்த முன்னால சொன்னதை மாற்றி இப்படி எல்லாம் உரை எழுதினார். உண்மையா பெருஞ்சாந்தி என்பது இப்பொழுது இந்த மாதிரி இந்த பவித்திரோட்சம் சொல்றமே அதுதான். எனவே இங்கே அந்த மாதிரி இவர் என்ன செய்தார், பவித்திரோட்சம்னா அது மாதிரி தூய்மையெல்லாம் செய்துவிட்டு உடனே தன்னுடைய அந்த பெருமானுக்கு நீராட்டி மஞ்சனங்கள் எல்லாம் ஆட்டி அதன் பிறகு பூசூட்டி அந்த ஆடை அணிவித்து நிவேதனமும் செய்து தன்னுடைய வாயினாலே மந்திரங்களையும் சொன்னார் அப்படின்னா. இப்படி செய்து அவரும் கீழிறங்கினார் இல்லைங்களா. இப்போ ரெண்டு பேருடைய பூஜை சொல்லியாச்சு. காலத்தை தின்னனார் எப்படி செய்தாருங்கிறத ஒரு 15 பாட்டில் சொன்னார். இது மாதிரி ஒவ்வொரு நாளும் காலையில சிவகோச்சாரியார் செய்கிற வழிபாட்டை இப்போ ஒரு 4-5 பாட்டில் சொன்னார். எனவே நேற்று செய்த கண்ண தின்னனார் இன்று காலை பொழுது புலந்ததும் மீண்டும் அந்த மாதிரி பூசிவதற்கு கீழே சென்று விட்டார். இந்த நேரத்தில் என்றும் செய்து கொண்டு வருகின்ற சிவகோச்சாரியார் மேலே ஏறி பூஜை வழிபாடு செய்திருக்கிறார் என்று முடிச்சார். எப்படி அருமையா செய்யறாரு கட்டுக்கோப்பு. இப்ப இனிமே இந்த மாதிரி சிவகோச்சாரியார் தினமும் பூஜை பண்ணுவாருங்கிறத அந்த பூசை முறையை சொல்ல மாட்டார். அது போல தின்னனார் செய்கின்ற பூசை முறையும் சொல்ல மாட்டார். ஏன்னா ரெண்டு பேருடைய வழிபாடும் செய்யாச்சு. இது ஆகம முறை, அது அன்பு முறை. அன்பு முறை அவருக்கு அன்புதான் தெரியும், அவ்வளவுதான் செய்தார். இந்த மாதிரி நடக்கிறது என்று சொல்லிவிட்டு இனிமேதான் கீழே இறங்குகிறார். இவ்வண்ணம் பெருமுனிவர் ஏகினார் இனி இப்பால் மைவண்ண கருங்குஞ்சி வனவேடர் பெருமானார். இவர் கீழே இறங்கி இப்பதான் சிவகோச்சாரியார் அப்படி போனார். இவர் தான் என்ன பண்ணார், நேற்று மாதிரி தலையில அந்த பூவும் இதையும் கொண்டு ஒரு வாயில அந்த நீரை கொண்டு கையில ஒரு கையில வில்லு ஒரு கையில இவை இவையெல்லாமாக எடுத்துக்கொண்டு திருமலையின் புறம் போன தின்னனார் செறிதுயில் பெருமலையின் இடைச்சரிவில் பெரும்பண்டி புனமேய்த்து வருவனமும் துணிபடுத்து மானினங்கள் மாகாணடி நின்று ஒரு வழி சென்று ஏறு துறை ஒளி நின்று கொண்டருளி. இவையெல்லாம் அங்கு கீழே இறங்கியவர் அங்கிருந்து வேட்டைகள் செய்து வேட்டையில முடித்து அவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு என் இறந்த கடவுளருக்கு இரு உணவு கொண்டோட்டும் வண்ண எரிவாயின்கண் வைத்ததென காலத்தி அன்னரார்க்கு ஆம்பரிசு தாம் சோதித்தமைப்பதற்கு தின்னனார் திருவாயில் அமைத்தார் உன் திரு அமுது. அதே போல மறுநாள் எடுத்துக்கொண்டு உணவெல்லாம் எடுத்துக்கொண்டாராம். எடுத்துக்கொண்டு ஒல்லை எனில் முன்பு போல் உடன் கொண்டு வந்தனிந்தார். அவர் அநேகமா நின்னுக்கிட்டீங்கன்னா காலையில வந்து அவரு ஆறரை மணிக்கு வந்து இவர் ஆறு மணிக்கு அஞ்சரை மணிக்கு இறங்கியிருக்கார். அவர் ஆறு ஆறே ஆளுக்கு வந்து எட்டரை மணி ஒன்பது மணிக்குள்ள அவர் இறங்கியிருக்கு. இதோ இப்ப இவர் மீண்டும் கீழே இறங்கினவர் வேட்டையாடி அந்த பொருள்லாம் கொண்டு மற்ற எல்லாம் எடுத்துக்கொண்டு இவர் ஒன்பதரை பத்து மணிக்கு மேல மீண்டும் ஏறுகிறார். அவர் இறங்க இவர் ஏற இப்படி எல்லாம் வருகிறாராம். வந்து வந்ததிரு காலத்தி மலையேறி வனசரர்கள் தன் தலைவனார் இமையோர் தலைவனார் தமை எய்தி அந்த நனார் பூசையனை முன்பு போல் அகற்றியபின் முந்தை முறை தம்முடைய பூசணையின் செயல் முடிப்பார். என்ன செய்தார், நேற்று மாதிரியே செய்தார். ஏன்னா அந்த செருப்பு காலில் நீக்கியது அதெல்லாம் திரும்ப சொல்லலாமா, சொல்லக்கூடாது. அதெல்லாம் நீக்கி போட்டு அதெல்லாம் நேற்று மாதிரி செய்துட்டார். ஆனா ஊட்டும் போது மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா சொன்னார். சுவாமி இதை விட இது தேன்ல துவைச்ச மாதிரி இருக்கும், இது வந்து சாதாரணமா இருக்கிற பால்ல துவைச்ச மாதிரி இருக்கும், தேன்ல துவைச்சு சாப்பிடுறீங்களா அல்லது தேன்ல துவைச்சுதா என்று இப்படியெல்லாம் அப்படி அறுத்தினார் என்று சொல்லி அந்த அறுத்திய முறையை மட்டும் மறுநாள் விவரிச்சார். இதோ இப்பொழுது இரவாயிற்று, முதல் நாள் மாறீங்களா கந்து இல்லாத வீரர் அருமையா செய்தார். இப்ப என்ன ரெண்டு நாள் பூஜை முடிஞ்சு போச்சு. இப்பரிசு திருவமுது செய்வித்து தம்முடைய ஒப்பரிய பூசணி செய்து அன்னரியில் ஒழுகுமார் எப்பொழுதும் மேன்மேல் வந்து எழுமென்பால் காலத்தி அப்பரியதில் அல்லுறங்கார் பகல் வேட்டையாடுவார். பகல்ல வேட்டையாடி உணவு கொண்டு வந்து கொடுப்பதும் இரவில உறங்காமல் இருப்பதும் அவருடைய பணி ஆயிற்று. மாமுனிவனால் தோறும் வந்தணிந்து மண்வெண்வேந்தர் தாம் உயிலும் பூசணிக்கு சால மிக தலைவீதி தீமையன அதி நீக்கி செப்பிய ஆகம சேர்க்கலார் சொன்னார். நீ அனுப்பின தம்பி உன் மனைவி தத்த வயிற்றுல பிறந்த பையன்தான். ஆனா அப்ப போன தம்பி எப்படி இருந்தான்னு கேட்டா இருவினை மும்மலம் இந்த ரெண்டும் அவனோடு சேர்ந்து இருந்தது. இப்ப அந்த முதல் நாள் போய் வழிபாடு செய்த மாத்திரத்திலேயே இறைவன் பொருள் சேர் பொருள் புரிந்தார் மாட்டு இருள் சேர் இருவினையும் சேரா. தெருக்குள் படிச்சீங்களா அப்படி இருக்கு, ஒரு நூல் இருக்குன்னே தெரியாது உங்களுக்கு. போ அதுல என்னமோ இருவினையும் நீங்காதுன்னு சொன்ன இருள் சேர் இருவினைங்கிறாரு, தீவினை இருள் சேர்வது நல்வினையும் இருள் சேர்வதுங்கிறாரு, இருள் சேர் இருவினையும் சேரா. ஐயா தீவினை வந்து நம்ம வந்து தீமையே கொண்டு விடும், அது இருள் சேர் தீவினை, நல்வினையே நல்லது தானே, அதுவும் இருள் சேருங்கிறாரு, இருள் சேர் இருந்தியும் சேரா. இறைவன் பொருள் சேர் பொருள் புரிந்தார் பாட்டு சொல்லியிருக்கேன், அதுக்கு முன்னே சொல்லியிருப்பேன். பரிமையாளன் பாழா போன பரிமையான தான் ஏன் இந்த குரலை உரை எழுதணும்னா சித்தாந்த சாஸ்திரம் படிச்சிருக்கணும், சித்தாந்தாஸ்திரம் படிச்சிருக்கணும். அப்போ நல்வினை வந்து பயன் வந்து நல்வினை பயனும் நமக்கு தீமையா, ஆம் தீமைதான். ஏன் நீங்க நாலு பேருக்கு உணவு நல்லா எல்லாம் செய்தீங்கன்னா நாலு பிள்ளைகளுக்கு நல்லா கல்வி கல்வி கூடமட்டதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நிச்சயமா அதுக்கு ஏற்ப அந்த நல்வினையுடைய பயனை நீங்க அனுபவிக்கத்தான் வேணும், தீவினை செஞ்சா தீவினுடைய பயன் அனுபவிக்கத்தான் வேணும். அப்போ பயன் அனுபவித்தல் என்ற வகையிலே நல்வினை பயனை அனுபவிக்கணும், தீவினை பயனை அனுபவிக்கணும். அப்ப நல்வினை பயனை அனுபவிக்குவது வேணும்னா என்ன பண்ணணும், நீங்க நாலு பேருக்கு சாப்பாடு போட்டு அல்லது நாலு குழந்தைகளுக்கு அருமையா ஏழை குழந்தைகளுக்கு எல்லாம் நீங்க பெரிய படிக்க வச்சு பெரிய நாளைக்கு பணி வாங்கி எல்லாம் கொடுத்து ஒரு குடும்பம் ஆக்குனீங்கன்னா இந்த நல்வினை பயனை நீங்கள் அனுபவிச்சாகணும். அப்ப அந்த பயன் அனுப்பும் போது உங்களுக்கு இன்னும் பெருவி வேணும், பெருவி வேணும் இருந்து எந்த பையனுக்கு நீங்க உதவி செய்தீங்களோ அந்த பையன் உங்களுக்கு உங்களை கண்ட மாத்திரத்திலேயே ஐயா நீங்க தான் அந்த ஆதரவு செஞ்சவங்கிற அந்த எப்படியோ பாருங்க. அந்த பையனை நான் மெட்ராஸ்ல கண்டனா எழும்பூர்ல சின்னமா அட்டைப்படியா பிடிச்சுட்டான். என்னமோ போன ஜென்மத்தொடர்போ என்னமோ தெரியல. ஐயா நீங்க சென்னை வந்த எங்க வீட்டுல தங்கணும், ஒரு கடிதம் போட்டுருங்க, நான் வந்து தாங்குறீங்க. ஏன் நீ அந்த பையனை போன ஜென்மத்தில் படிக்க வச்ச அவ்வளவு தூரம் அதனுடைய பையன் இந்த பிரிவில் அனுபவிக்க வேண்டும். அப்போ நல்வினையும் கூட மீண்டும் பிறவி எடுக்க வேண்டிய அமைப்பு இருக்கிறது. அதுதான் படிமையில் எழுதுனான் மனுஷன், நல்வினையும் பிறத்தற்கு ஏதுவாகலாம் இருள் சேர் இருவினையும் என்றார். இந்த உலகத்தை என்ன படிச்சாலும் தெரியும், உறவேணா உறவேணான்னு என்னத்தை உறவேணா உடறுவாயனா போக முடியாது. அப்ப நல்வினையினுடைய பயன் கூட அந்த நல்வினை பயனை அனுபவிப்பதற்காக ஒரு பிறப்பு எடுக்கணும்லப்பா, மீண்டும் பிறப்புகள் எதுவாகுது. அப்போ நல்வினையே செய்யப்படாதுங்களான்னு ஒருத்தர் முடிவு பண்ணலாம். ஐயா ஐயா நிறைய செய்யணும்னு பின்ன செஞ்சா மீண்டும் பிறவி வருமே. அங்க வாங்க அங்க வாங்க, இங்க சித்தாந்தம் அதுதான் சொல்லுகிறது. தீவினை செய்யவே கூடாது, நல்வினை நிறைய செய்யும். செஞ்சா பிறப்பு வருங்கிறீங்களே, வராது. எப்படி செய்தால் அந்த நல்வினை செய்கின்ற பொழுது இது என்னுடையது, நான் பாருங்க ஒரு நாலு குழந்தைய படிக்க வச்சனுங்க என்று எங்கேயாவது பிரமாதம் பண்ணிக்கப்படாது. அந்த பையன் வந்து சொன்னா கூட ஐயாவாலதான் படிச்சேன், ஆமாப்பா நான் என்ன படிச்சேன் எல்லாம் பாலமுருகன் செஞ்சதுப்பா என்று நடிக்கப்படாது. நெஞ்சத்திலேயே அந்த தான் தன்னுடையதுங்கிற அந்த முனைப்பின்றி செய்தால் பிறப்பு வராது. நான் படிக்க வச்சேன்னு சொன்னா மீண்டும் பிறப்பு வரும், அதுக்குரிய அனுவினை அனுபவிக்க வேண்டும். அப்ப தீவினை செய்யவே கூடாது. நல்வினை செய்கின்ற பொழுது எல்லாம் பெருமான் தர செய்ததை தவிர எனக்கு சம்பந்தம் இல்லை என்ற உணர்வோடு செய்தால் நிச்சயம் அந்த பிறப்பு வராது, அந்த உணர்வின்றி செய்தால் மீண்டும் பிறப்பு வரும். இதெல்லாம் நினைப்பதற்கு ஏதுவாக பரிமையல் ஒரு என்ன சொன்னார், நல்வினையும் பிறத்தற்கு ஏதுவாகலாம் இருள் சேர் இருவினை என்றார். இந்த எழுதுறாங்கள இதெல்லாம் இதெல்லாம் என்ன எழுதுறாங்கன்னு தெரியல, என்ன விளக்குனானுங்களோ என்ன பண்ணானுங்களோ அல்லது இருள் சேர்ந்து இருவினையும் சேரா என்ன எழுதுறானா இல்ல என்னதான் தெரியல. நாங்களாம் சொல்றது இல்ல, தொட்ட கையெழும்பிடுறது. ஆமா ஆமா தொட்ட கையெழும்பிடுவேன், சத்தியம் இது. சன்னிதானம் ஒரு உரையை கொடுத்தது, யார் உரையன்னு சொல்லல, போய் பார்த்ததெல்லாம் சரியா இல்ல, சரியாவே இல்ல. முதல் கடவுள் வாழ்த்தே அறிவர் வாழ்த்தான், அறிவர் வாழ்த்தான். ஏன்னா வாழறிவன் நற்றால் தொழாருன்னு விடுதா, தெய்வம்னு சொன்னா கடவுள்னு சொன்னா ஜன்னி பிறந்துடும், அதனால அறிவர் வாழ்த்து. சரி அறிவர்னா சரி, அந்த அறிவரை நான் வணங்குறேன்பா. அவர் இருள் சேர் இருவனையும் எந்த அறிஞராவது வணங்கினா இருள் சேர் இருவனை நீங்குமா? எந்த அறிஞராவது வேண்டுதல் வேண்டாம இல்லாது இருக்கிறாரா? நிறுத்து இங்க முன்னால, நான் வணங்குறேன். எந்த அறிஞராவது பொறிவாயில் ஐந்தவித்து இருக்கிறார்களா? எந்த அறிஞருக்காவது தனக்கோமை இல்லாதவரா இருக்கிறார்களா? எந்த அறிஞராவது அறவாழி அந்தனராக என் குணத்தாரா இருக்கிறாங்களா? அதனால் நல்வினையும் பிறத்தற்கு ஏது. அப்ப நல்வினை செய்கின்ற பொழுது என்ன செய்யணும், எந்த காரணம் மட்டும் என்னுடையது நான் செய்தேன் என்ற அந்த நினைப்பே வரக்கூடாது. ஆனா மனித உணர்வுல வரும், பெருமானை நோக்கி பெருமானே அது வரக்கூடாதுன்னு வேண்டி செய்யுங்க, அப்பதான் நல்வினையினுடைய பயன் நமக்கு வராது. இல்லையானால் மீண்டும் பிறப்பெடுத்து மீண்டும் சந்தியில் நின்றுதான் வரும். எதுவரை பிறக்கிறோம் அது வரைக்கும் முட்டாள். யார் சொன்னது? திருவள்ளுவர். பிறப்பென்னும் பேதமை, நீ பிறப்புனர் பெருமாதமே சொன்ன நினைக்கிறடா, அது அது வரைக்கும் நீ பேதமை அறியாமை உடையவனா இருக்கடா. அப்ப நான் பிறக்கிற வரைக்கும் அறிவாளி அல்ல, அறிவாளியே அல்ல, முட்டாள் அர்த்தம். அது நீங்க என்ன பண்ணும் சாமி? சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு. அறிவு அறிவிங்கிறியே இதாண்ட அறிவு, சிறப்பென்னும் செம்பொருள் காணுகின்ற பொழுதுதான் அறிவு அல்லவா? ஆதலால் இப்பொழுது எனவே இந்த இவங்க ஏன் அந்த தங்கள் குறி அப்படியே இதெல்லாம் பார்த்தாங்க, உடுக்கடிச்சு எல்லாம் பார்த்தாங்க. பார்த்தா இனி தம்பி நம்ம வீட்டுக்கு வரவும் மாட்டான், நம்ம பேச்சு கேட்கவும் மாட்டான், நாம இனி தம்பின்னு சொல்லவும் முடியாது அப்படின்ட்டாங்க. ஏன் அப்படின்னார் சேக்கலார் சொல்லுகிறார், நீங்க உங்ககிட்ட பிறந்த தம்பி என்னமோ உண்மைதான், ஆனா இன்னைக்கு போன தம்பி எதெல்லாம் போன தம்பி தெரியுமா? இன்புறு வேதக திரும்பு செய்தார் போல் தன் பரிசு வினை இரண்டும், இருள் சேர் இருவினையும் இப்பொழுது அவங்ககிட்ட இல்ல, சாறு மலம் மூன்றும், ஆணவம் கண்ணும் மாயங்கிற அந்த மூன்று மலமும் இல்லை. இந்த மூன்றும் அந்த இரண்டு வினையும் இன்றி இப்ப எப்படி இருக்கிறான் தம்பி? அன்பு பிழம்பாய் திரிவார், அன்பே வடிவாக இருக்கிறாராம். அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார், அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அப்படி அன்பே சிவமாய் இருக்கின்ற பிள்ளையாய் போனதுனால தம்பி ஐயா நான் உங்க வீட்லயோ, அம்மா தத்தை என்ன பண்றம்மா என் வயிற்றுல பிறந்த இல்லையே, இல்லம்மா உன் பையன் நல்ல அருமையான மேலான ஞானியா இருக்கிறாம்மா, அதனால நீ இவனுக்கு கவலைப்படாதம்மா, ஆனா இனி நம்ம இடத்துக்கு வரமாட்டாம்மா. ஆறுதல் அடை, ஆறுதல் அடை. மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி உங்களுக்கு செஞ்சிருக்காமா? நீங்க திருக்குறள் படிக்கல. இவன் தந்தை என்னோற்றான் போல் என்னும். நீங்க தந்தை மகனுக்கு ஆற்று நன்றி வில்வித்தை எல்லாம் படிக்க வச்சீங்க. உங்க மேலையும் குறை இல்லம்மா, தம்பி மேலையும் குறை இல்லம்மா. திருக்குறள் படி நடந்த குடும்பமா இது, வருத்தப்படாதீங்க. வேற வழி. அன்பு பிழம்பாய் திரிவார் அவர் கருத்தின் அளவினரோ என்று சொல்லிவிட்டு, இப்படியாக இப்ப என்னாச்சு? அந்த விட்ட கதை முடிஞ்சது. எது? நானனும் காடனும் போனான் என்னானார்கள். இது முடிஞ்சு போச்சு. அப்ப கதையினுடைய கட்டுக்கோப்பு இனி முழுக்க இனிமே என்ன வேண்டியதில்லை. இனி தின்னனார் என்னானார் என்பதுதான் இனி நமக்கு உரிய பேச்சு. ஆதலால் அந்நிலையில் அன்பனார் அறிந்த நெறி பூசிப்ப மன்னியாகமப்படியால் மாமுனிவர் அரிச்சு திங்கு என்னுடைய நாயகனே, இது செய்தார் தமைக்கானின் உன்னுடைய திருவருளால் ஒடித்தருள வேண்டும். ஒரு நாள் பார்த்தார், நீங்க அஞ்சு நாள் இப்படி போச்சு பூஜை, இனி ஆறாம் நாள் வரப்போறார். அந்த அஞ்சு நாள் இவருடைய அஞ்சாம் நாள் ராத்திரில அந்த சிவகோச்சாரியாருக்கு ரொம்ப வருத்தம். சாமி தினமும் இதே ஒரு வேலையா போச்சு சாமி, எனக்கு முன்ன யாரோ ஒரு செய்ய அதை நான் கூட்ட இதுங்க, இப்படி எங்க அப்பா எங்க பாட்டனார் தலைமுறையில நாங்க இந்த மாதிரி செஞ்சதே இல்லை. நம்ம ஊர்ல சொன்னோன்னே, ஏ அப்படி யாரா காலத்தி மலைக்கு வர்றது, நம்ம தவிர யாரா போறது, ஒரு பூச்சி புழு கூட போவாதே அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இங்க பார்த்தா நாலு நாள் அப்படி இருக்கு. அதனால சுவாமி இது எனக்கு இதனுடைய உண்மை எனக்கு விளங்கணும், மன்னிக்கணும், நீ தான் எனக்கு சொல்ல வேண்டும் என்று விண்ணப்பித்துக் கொண்டாராம் சிவகோச்சாரியார். அன்றிரவு கனவின்கண் பெருமான் அல்ல, எப்படி பாத்தீங்களா இலக்கியம் இப்படியும் போகும் அப்படியும் வரும். அன்றிரவு கனவின்கண் அருள் முனிவர் தம்பாலே மின்திகளும் சடிமவுளி வேதியர்தாம் எழுந்தருளி வந்திரள் வேடுவன் என்று மற்றவனி நீ நினையே. நீ தினமும் ஒரு வேடுவன் செய்தான் வேடுவன் செய்தான் நினைக்கிற, அவன் பிறப்பினால் வேடுவன் தான், ஆனாலும் சிறப்பினால் வேடுவன் அல்ல. வினையிரண்டும் சாருமலம் மூன்று மர அன்பு படம் பாய் தெரிகின்ற ஓர் வடிவம்பா என்று சொன்ன. தெரியாது சுவாமி எனக்கு அப்படின்னு. அவனுடைய நன்றவன் தன் செயல் தன்னை நாம் உரைப்ப கேள். அவனை பத்தி கொஞ்சம் சொல்றேன் கேளு. அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பென்றும் அவனுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் என் மீது செலுத்துகின்ற அன்பின் வடிவமாகவே இருக்கும். ஏதோ வாயினால மந்திரம் சொல்லும் போது மட்டுமல்ல, ஏதோ கையினால எடுத்து தண்ணீரை அபிஷேகம் பண்ணும் போது மட்டுமல்ல, எதனால் ரெண்டு வணக்கம் சொல்லுகின்ற பொழுது மட்டுமல்ல, சிறங்குயுவார் ஓங்குவிக்கும் அந்த நேரத்துல மட்டுமல்ல, கரங்குயுவார் உள்மகிழும் அந்த நேரத்துல மட்டுமல்ல, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அன்பே வடிவமாக இருக்கும். அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பென்றும் அவனுடைய அறிவெல்லாம் நமை அறியும் அறிவென்றும். அவனுக்கு அறிவுன்னு ஒண்ணு வேலை செய்யறது என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்கள் பெருமான் காலத்தி இன்னைக்கு கீழே இறங்கணும், உணவு எடுத்துக்கிட்டோம், தண்ணி எடுத்துக்கிட்டோம், மேலே போறோம், அவன் செய்யறோம், கொடுக்கறோம், உடனே பக்கத்துல காக்கிறோம். இது தவிர வேற ஒன்னும் தெரியாது, வேற எதுவுமே தெரியாது. ஆனா அவருக்கு இருக்கிற அறிவெல்லாம் அவனுடைய அறிவெல்லாம் நமை அறியும் அறிவென்றும். நேற்று ராத்திரி நல்ல காத்தம், ஒரு ஈ எறும்பு கூட பெருமான் மேல வல்ல அப்படிலாம் இருக்கு. பெருமானே அப்படிதான், ஒண்ணு கறிக்கல இல்ல, ஒண்ணு வல்ல இல்ல, பறக்கல இல்ல, பூச்சி கூட அதான் அவனு. அவனுடைய அறிவெல்லாம் நமை அறியும் அறிவென்றும் அவனுடைய செயலெல்லாம் நமக்கினியாம் என்றும். அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல். அதனால அந்த அன்பினால் செய்வதற்கு ஏதேனும் இன்னும் செய்யணும் இன்னும் செய்யக்கூடாதுன்னு இருக்கா? கிடையாது. எதுவும் செய்வான், எதுவா எனக்கு இனிமையா இருக்கு, ஏன்னா அன்பினால் செய்வதனாலே அது இனிமையாக இருக்கிறது. அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனியவாம் என்றும் அவனுடைய நிலை இவ்வாறு அறி நீ என்று அருள் செய்வார். அதனால இன்னும் ஒரு ஐந்து பாட்டு இருக்கு. இந்த ஐந்து பாட்டு இடைச்சிறுகள் நம்முடைய சீக்கியர்கள் எழுதியிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் வர்ற பாட்டுலாம் ஏன் அப்படி கேட்டா, ஒரு அஞ்சு பாட்டு சொல்றாரு. என்ன பாட்டு கேட்டா, அவன் வாயில இருந்து அப்படியே ஊத்துறானே பாத்தியா, உனக்கு என்ன படுது அப்படிங்கிற எச்சிலுங்கிற, அதுதான்ப்பா தூய கங்கை, தூய கங்கை சிவே சிவே. அவன் தந்து அந்த ரொம்ப அருமையாக அந்த உணவெல்லாம் தான் பல்லுல கடிச்சு உனக்கு எனக்கு தரான்னு நினைக்கிறியே, அது என்ன தெரியுமானார், நல்ல அருமையான வேள்வி செய்து அந்த வேள்வியில மந்திர விதிகள்னால நெய்ய மொண்டு மொண்டு ஊத்துறாங்களே, அந்த நெய் எப்படி நாம ஏத்துக்கிறோமோ அது போல நான் ஏத்துக்கிறேன் சிவ சிவ. இப்படியாக ஒரு ஐந்து பாட்டு கொஞ்சம் சொல்லப்பட்டிருக்கு. அது பல பதிப்புகள்ல இல்லை, அதனால் அது இடைச்சல்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறார்கள். அதெல்லாம் குடும்பம் வரைக்கும் நம்ம தர்மியாதீனத்தில் வர்ற பதிப்பிலும் இந்த அஞ்சு பாட்டை எடுத்திருக்கிறோம் எடுத்திருக்கிறோம். எனவே இப்படியெல்லாம் சொல்லி என்ன செய்கிறார், உனக்கவன் தன் செயல் காட்ட நாளை நீ ஒளித்திருந்தால் எனக்கவன் தன் பரிவிருக்கும் பரிசெல்லாம் காண்கின்றாய். ஆனா ஒண்ணு, நீ என்னதான் சொன்னாலும் உனக்கு நீ பாரம்பரியமா வந்ததுனால நம்ப முடியாது. நாளைக்கு நீ இங்க வந்து பூஜை முடிச்ச பிறகு நீ இங்க ஒரு மரத்துல பார்த்து ஏறிக்கும், ஒளிஞ்சிருக்கணும் பாத்துக்க, தப்பித்தவரி எதேன்னு கட்சி விகிர்ச்சி விருந்து கீழே விழுந்துட்டது தொலைஞ்சு விடுவ. ஒளிஞ்சுனா முக ஒளிஞ்சிருக்கணும், நீ ஆச்சு அந்த மரக்கிளையாச்சு ஒளித்திருந்தால் நாளை அவன் பரிசெல்லாம் காண்பாய் என்று சொல்லிவிட்டு மனக்கவலை ஒடிகன்று தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவு. இந்த அறிஞர் வாழ்த்துங்கிறானே, அறிஞர்கள் மனக்கவலையை மாத்திர முடியுமா? அறவுட சொல்லலாம், மனக்கவலையை மாத்தணும். வேண்டுதல் வேண்டாம் இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில துன்பத்தை நீக்க முடியுமா? இதெல்லாம் தாண்டி பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். எந்த அறிவர் பிறவி பிணியை போக்குகின்ற அறிவர் சொல்லுங்க. இன்னைக்கே போய் வணங்கிடுவோம், இன்னைக்கே போய் வணங்கிடுவோம். அங்க சொல்ற அறிஞராது இறைவன் அல்லவா, இறைவன் அல்லவா. ஆதலால் மனக்கவலை ஒடிகன்று மனக்கவலை நீக்கிடு என்று சொல்லிவிட்டு மறை முனிவர்க்கு அருள் செய்து புனர்ச்சடில திருமுடியார் எடுந்தருளி போயினார். ஆகவே நீ நாளை அவனுடைய பரிசெல்லாம் காண்பாய் என்று பெருமான் சிவகோச்சாரியார் கருளினார். இப்போ கண்ணப்பர் தம்முடைய வழிபாட்டை 5 நாள் நிறைவு செய்து இனி 6ஆம் நாளாக மலரப்போகின்ற நாள் அந்த நாள். எந்த நாள்? இவர் நாளை என்று சொன்ன நாள். எனவே வரலாற்றிலே ரொம்ப நாளை நீ காண்பாய் என்றார். நாம் அடுத்து காண்போம்.